சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
வணக்கம் நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பில் அங்கக வேளாண் விளைபொருட்களின் ஏற்றுமதி பற்றிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக நம் வானொலி நிலையத்திற்கு வருகை புரிந்துள்ளவர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் இணை பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் சந்திரகுமார் அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு அறிந்து கொள்வோம், வாருங்கள்.
இன்னைக்கு வந்து அங்கக வேளாண் விளைபொருட்களின் ஏற்றுமதி அதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி பாக்கலாங்க. இன்னைக்கு சூழல்ல பாத்தீங்கன்னா மக்களோட வாழ்க்கை முறை பெரிய அளவுல மாற்றத்தை சந்தித்து வருகிறது. இதனால வந்து இந்த ரசாயன உணவுப் பொருள்களுக்கு உட்கொள்ளுதல், இந்த உடல் உழைப்பு குறைந்து ஒரு மாதிரி வேலைகளுடைய திறன்கள் குறைவான வேலைகள் அந்த மாதிரி ஆனதுனால உடல் பருமன் வந்து பெரும் பிரச்சனையா மாறிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல் சீர்கேடால் பேதறியாத நோய்களும் மருத்துவர்களுக்கே வந்து சவாலா உருவாகிட்டு இருக்கு. உணவு பழக்கமும் மக்களின் ஆரோக்கியத்திற்கு வந்து பெரும் அச்சுறுத்தலா மாறிட்டு இருக்கு. ஸோ இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரசாயனம் கலக்காத பாரம்பரிய உணவுகள் குறித்த தேடல் வந்து மக்கள்கிட்ட அதிகமாயிருச்சு. ரசாயன உரங்கள் மூலம் விளைவிக்கப்பட்ட விவசாய பொருட்களை உண்பதால் பாதிப்புகள் அதிகம் என்பது மக்கள் உணர தொடங்கிட்டாங்க. இதனால இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட அங்கக வேளாண் விளைபொருளோட தேவை வந்து உலகெங்கும் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஆண்டுதோறும் இதனுடைய தேவை அதிகரிப்பு பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு வருடம் 25% என்ற அளவில் அதிகரிச்சுட்டு இருக்கு. இயற்கை விவசாயம் பற்றிய விழிப்புணர்வும் நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகிட்ட அதிகமாயிட்டே இருக்கு. இந்தியா பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 600 மில்லியன் டாலர் மதிப்புள்ள வேளாண் விளைபொருள்களை வந்து உற்பத்தி செஞ்சிட்டு இருக்காங்க. விவசாயிகளோட வருமானத்தை இரட்டிப்பாக்கணும், உணவுப் பொருட்கள் ஏற்படக்கூடிய சேதாரங்களை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்திய அரசோட நோக்கமா இருக்கு. உள்நாட்டு உத்திகளை தவிர்த்து உலகத்திற்கு ஏற்ற வேளாண் விளைபொருள்களை ஏற்றுமதி செய்வதிலும் அரசு வந்து மிக அதிக கவனம் செலுத்தி வருகிறது. இந்த இயற்கை உணவு சந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியமும் இப்போ அரசுக்கு இருக்கு. நாடு முழுவதும் உள்ள பல்வேறு பருவநிலை கொண்ட மண்டலங்கள் இருக்கிறதுனால அனைத்து விதமான இயற்கை வேளாண் விளைபொருட்களை உற்பத்தி செய்யும் திறனையும் இந்தியா பெற்றுள்ளது. இதை தவிர இயற்கை விவசாயம் இந்தியாவோட மரபில் தொன்று தொட்டு இருந்துட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து இயற்கை விவசாயம் செய்யணும் அப்படிங்கறது வந்து ரொம்ப சுலபமான ஒரு முறையா தான் இருக்கும். உள்நாடு மற்றும் ஏற்றுமதி சந்தைகளில் தொடர்ந்து அதிகரித்து வரும் தேவையை இயற்கை வேளாண் உற்பத்தியாளர்கள் பயன்படுத்திட்டாங்கன்னா அவங்களோட வருமானம் உயர்வதற்கு பெரிதும் வாய்ப்பாக அமையும். இயற்கை வேளாண் முறையை ஊக்குவிக்க 2016-17 நிதிநிலை அறிக்கையிலேயே வந்து இந்திய அரசானது கிட்டத்தட்ட ஒரு 420 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க. அது தொடர்ந்து வந்து அந்த திட்டமானது ஒரு 3-5 ஆண்டுகள்ல வந்து ஒரு 500,000 ஏக்கர் நிலத்துல இயற்கை விவசாயம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிதி ஒதுக்கப்பட்டது. தொடர்ந்து அரசாங்கமும் அதற்கான நிதிகளை ஒதுக்கி வருகிறது. வருடத்திற்கு வருடம் இந்த ஆர்கானிக் உணவுப் பொருட்கள் அங்கக உணவுப் பொருட்களோட சந்தை மதிப்பு பாத்தீங்கன்னா 25-30% வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. இந்தியாவில் இப்போது 1.24 மில்லியன் டன் இயற்கை வேளாண்மை பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்தியாவினுடைய அங்கக உணவுப் பொருளின் சந்தை மதிப்பு நீ வரக்கூடிய ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கோடி டாலர் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு ஆய்வு முடிவுகள் சொல்கிறது. ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவிலிருந்து ஆர்கானிக் உணவுப் பொருட்கள் வந்து மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவிற்கு ஏற்றுமதி வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இந்தியாவில பாத்தீங்கன்னா தேயிலை, காய்கறி மற்றும் பழங்கள், அரிசி, கோதுமை, பருப்பு வகைகள், பருத்தி மற்றும் வாசனை பொருட்கள் போன்றவை இயற்கை வழி வேளாண்மையில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களாகும். உள்நாட்டு சந்தையில பார்த்தா காய்கறி மற்றும் பழங்கள், அரிசி, கோதுமை போன்ற பொருட்களுக்கு வெகுவான சந்தை வாய்ப்புகள் உள்ளன. தேயிலை, அரிசி, பருத்தி, மசாலா பொருட்கள், கோதுமை, காய்கறி மற்றும் பழங்கள் போன்ற பொருட்களுக்கு ஏற்றுமதி வாய்ப்புகளும் அதிகரித்து காணப்படுகின்றன. உலக அளவில் இயற்கை வேளாண்மையின் பொருட்களின் சந்தையானது கிட்டத்தட்ட 40% அளவுக்கு உயரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லியிருக்கு. ஆகையால் இயற்கை வழி வேளாண்மை விவசாயிகளுக்கு பல்வேறு வகையான வணிக வழிமுறைகளை வகுத்து அதிக லாபம் ஈட்டுவதாகவே, ஆனால் இவ்வகையான வேளாண்மையின் சந்தை மற்றும் சந்தைப்படுத்தல் விவரங்கள் பெரும்பாலான விவசாயிகளுக்கு தெரிவதில்லை. இயற்கை வழி வேளாண்மை பற்றிய தொழில்நுட்பம், கடனுதவி, சந்தை பற்றிய தகவல்கள் குறித்த விழிப்புணர்ச்சி மக்கள்கிட்ட வந்து அதிக அளவில் இல்லாமல் இருப்பதே இதற்கு முக்கியமான காரணமாகும். வளர்ச்சியடையும் நாடுகளில் குறிப்பாக இந்தியாவில் இயற்கை வழி வேளாண்மை பின்பற்றி பின்னர் அதனை மேம்படுத்துவதற்கும் சந்தை பற்றிய விவரங்கள் வந்து மிக அவசியமானதாக ஆகின்றது. இந்தியாவில் சிறு விவசாயிகள் பல பேர் இன்றும் பண்டைக்கால உழவு முறைகளையே பயன்படுத்தி வருகின்றனர். இவ்வாறு பின்பற்றும் விவசாயிகளை தொண்டு நிறுவனங்கள் மூலமாக இயற்கை வழி வேளாண்மையை பல நிறுவனங்கள் வந்து அவங்களை ஊக்குவிச்சு இயற்கை வழி வேளாண்மை செய்யறதுக்கான பயிற்சிகளை கொடுத்து அவங்ககிட்ட இருந்து பொருட்களை வாங்குவதற்கு இந்திய அரசானது பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்தியாவில் வேளாண்மைக்கு ஏற்ற தட்பவெப்பநிலை நிலவுவதாலும் இயற்கை வளங்கள் ஏராளமாக இருப்பதாலும் ஏராளமான வேளாண் விளைபொருள்களை உலகிலேயே அதிகம் உற்பத்தி செய்யும் நாடாக நம்ம இந்தியா திகழ்கிறது. தேங்காய், மாம்பழம், வாழை, பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள், முந்திரி பருப்பு, இதர பருப்பு வகைகள், இஞ்சி, மஞ்சள், மிளகு ஆகியவற்றை உலகிலேயே அதிக அளவில் உற்பத்தி செய்யும் நாடு நம்ம நாடுதான். அரிசி, கோதுமை, சர்க்கரை, பருத்தி, பழங்கள் மற்றும் காய்கறிகளை வந்து உலக அளவில் உற்பத்தி செய்வதில் இந்தியா வந்து இரண்டாம் இடத்தில் உள்ளது. இந்தியாவோட ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் 25% வந்து வேளாண் உற்பத்தி பொருட்கள் பங்கு வகிக்கிறது. இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் இயற்கை வழி வேளாண்மை பொருட்களானது ஹாலந்து, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான் மற்றும் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. உலக இயற்கை வழி வேளாண்மை நிலப்பரப்புல உலக அளவில் இந்தியா 8வது இடத்தை வகிக்கிறது. மொத்த உற்பத்தி எண்ணிக்கையில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது. கரும்பு, தானியங்கள், சிறுதானியங்கள், பருத்தி, பருப்பு வகைகள், நறுமணம் மற்றும் மருத்துவ தாவரங்கள், தேயிலை, காபி, பழங்கள், மசாலா பொருட்கள், உலர் பழங்கள், காய்கறிகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் உள்ளிட்ட அனைத்து வகையான உணவுப் பொருள்கள் என 2.75 மெட்ரிக் டன் சான்று பெற்ற இயற்கை வழி பொருட்களை இந்தியாவானது 2019 உற்பத்தி செய்தது. தொடர்ந்து அதனோட அளவானது வருட வருடம் அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது. வேளாண்மை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி அதிகார அமைப்பு, அதாவது ஆங்கிலத்தில் சொன்னோம்னா அப்பிடா அப்படின்னு சொல்லுவோம், தேசிய இயற்கை உற்பத்தி திட்டத்தை அமல்படுத்தி வருகிறது. இந்த திட்டமானது சான்று அமைப்புகளுக்கு அங்கீகாரம் அளித்தல், இயற்கை வழி வேளாண்மைக்கான தரநிலைகளை நிர்ணயித்தல், இயற்கை வழி பண்ணை மற்றும் சந்தைப்படுத்துதலை மேம்படுத்துதல் ஆகியவற்றை இந்த அபிடா உள்ளடக்கி செய்து வருகின்றது. அதிக அளவில் இயற்கை வேளாண் உற்பத்தியாளர்கள் கொண்ட நாடுகளில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது. உலக அளவில் இந்தியா விவசாய நிலங்கள் கொண்ட பட்டியலில் இந்தியா 9வது இடத்தை வகிக்கிறது. ஐரோப்பிய ஆணையம் மற்றும் அமெரிக்க வேளாண் துறை ஏற்பாடு செய்த தேசிய இயற்கை வேளாண் உற்பத்தி திட்டத்தை மத்திய அரசு இப்ப அதை ஏத்துக்கிட்டு அதை அமல்படுத்த தொடங்கியிருக்காங்க. இதனால் இந்தியாவின் இயற்கை வேளாண் பொருட்களின் சான்றிதழ்களை இறக்குமதி செய்யும் நாடுகள் ஏற்றுக்கொள்கின்றன. இந்தியாவில் இருந்து உயர் மதிப்புள்ள வேளாண் உற்பத்தி பொருட்கள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்ய வேண்டியதன் அவசியத்தை உணர்த்த இந்திய அரசானது 1989 முதலே வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் என்ற தனி அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் விவசாய விளைபொருள் ஏற்றுமதியை நடைமுறைப்படுத்தி வருகிறது. இந்தியாவின் ஏற்றுமதி வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்தியாவின் வேளாண் பொருட்களின் உற்பத்தியில் ஈடுபட்டு அதற்கான சான்றுடன் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை ஏற்றுமதி செய்வதில் இந்திய நிறுவனங்கள் மிகவும் அக்கறை காட்டி வருகின்றன. இந்திய ஏற்றுமதி கொள்கையும் வேளாண் பொருட்களின் ஏற்றுமதியை கணிச அளவு உயர்த்தும் வகையில் ஏற்றுமதியாளர்களுக்கும் பல சலுகைகளை அறிவித்துள்ளது. பதனிடப்பட்ட உணவு வகைகளின் ஏற்றுமதியும் மிக பெருமளவில் ஏற்றுமதி வாய்ப்புகளை உருவாக்கி வருகிறது. மேலும் மத்திய அரசான திட்டமான விதேஷ் கிருஷி கிராம் உத்யோக் யோஜனா திட்டத்தின் கீழ் மதிப்பூட்டப்பட்ட வேளாண் மற்றும் வன பொருட்களின் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் அரசு ஊக்குவித்து வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் தேங்காய் எண்ணெய், உருளைக்கிழங்கு, அதிலிருந்து செய்யக்கூடிய சிப்ஸ், ஏலக்காய், சூப்பு, சாசு, பாஸ்தா மற்றும் இதர பேக்கரி பொருட்கள், தாவர மருத்துவ மூலிகை பொருட்கள் மற்றும் காடுகளிலிருந்து கிடைக்கும் பொருட்கள் ஆகியவற்றின் ஏற்றுமதியை அதிகரிக்க தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அமெரிக்காவும் சீனாவும் மிக அதிக அளவில் இந்தியாவிலிருந்து புதினா பொருட்களை இறக்குமதி செய்கின்றன. முக்கியமாக மருந்துகள் தயாரிப்பிலும், பல்பொடி, மிட்டாய்கள் மற்றும் பான் மசாலா தயாரிப்புகளிலும் இவை பயன்படுத்தப்படுகின்றன. இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த பொருட்கள் எல்லாமே வந்து எந்தெந்த நாடுகள்ல அதிகமா இறக்குமதி செய்யறாங்க, நமக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படிங்கிற சொல்றதுதான் இதெல்லாம் சொல்றோம். தோட்டக்கலை பயிர்களில் குறிப்பாக முந்திரி, நறுமணப் பொருட்கள், பழங்கள் மற்றும் காய்கறிகள், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி வாய்ப்புகள் மதிப்பு அடிப்படையில் ஆண்டுதோறும் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. பருவ காலங்களில் விளைவிக்கப்படும் காய்கறிகள் மற்றும் அதிக மதிப்புள்ள காய்கறிகளான பீன்ஸ், பட்டாணி, பச்சை மிளகாய், ப்ரக்கோலி, காளான், குடைமிளகாய் போன்றவற்றின் ஏற்றுமதிக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. குறைந்த காரத்தன்மையுள்ள வெள்ளை மஞ்சள் நிற வெங்காயத்திற்கு ஐரோப்பிய நாடுகளில் அதிக அளவு தேவையுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் இயற்கை வேளாண் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியானது 500 கோடி ரூபாயிலிருந்து 2500 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இது வந்து அங்கக வேளாண் உணவுப் பொருளோட தேவை வெளிநாடுகளில் அதிகரித்துள்ளது என்பதையே நமக்கு தெரிவிக்கின்றது. இந்த ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களில் சோயா, பருத்தி ஆகியவற்றின் பங்கு 50%, மசாலா பொருட்கள், தேயிலை, பருப்பு, கம்பு உள்ளிட்ட சிறுதானியங்கள் வந்து மீதியான பங்கையும் எடுத்துக்கொள்கின்றன. இந்தியாவில் இயற்கை முறையில் விளைவிக்கப்படும் உணவுப் பொருட்களுக்கு அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், கனடா ஆகியவை முக்கிய சந்தைகளாக உள்ளன. சமீபத்தில் உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையம் அதன் தரச்சான்று இல்லாத எந்த உணவுப் பொருட்களையும் இயற்கை வேளாண் பொருள் என்ற பிரிவின் கீழ் விற்பனை செய்யக்கூடாது என உத்தரவிட்டுள்ளது. முதன் முதலாக சிக்கிம் மாநிலம் 2016 முழுவதும் அதாவது 100% இயற்கை விவசாயத்திற்கு மாறியது. இதை அடுத்து கேரளா, மிசோரம், கோவா, ராஜஸ்தான், மேகாலயா மற்றும் நம்ம தமிழ்நாடு ஆகிய மாநிலங்கள் இயற்கை விவசாயத்திற்கு மெல்ல மெல்ல மாற ஆரம்பித்துள்ளன. இந்தியாவிலிருந்து இயற்கை வேளாண் முறையில் உற்பத்தி செய்த பருத்தி, தேயிலை, முந்திரி, அரிசி, தேன் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. இந்த வகை பொருட்கள் அதிக அளவில் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவிலும் இயற்கை வேளாண் முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்வதற்கு நல்ல வாய்ப்புகள் உள்ளன. தமிழ்நாட்டில் என்னென்ன ஏற்றுமதி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு வாழைப்பழ உற்பத்தியில் 2nd இடத்தை, அதாவது மகாராஷ்டிரா மாநிலம் வந்து முதலிடம் பெறுகிறது. வாழைப்பழ உற்பத்தியில் தமிழ்நாடு 2nd இடத்தை பெறுகின்றது. தற்போது சர்வதேச சந்தையில் ரொபஸ்டா வகை வாழைப்பழங்கள் அதிகம் விரும்பப்படுகின்றன. இவ்வகை வாழை தமிழ்நாட்டில் சாகுபடிக்கு மிகவும் உகந்ததாக உள்ளது. பிற வகைகளான கேவண்டிஸ், செவ்வாழை, நேந்திரன் ஆகியவற்றுக்கும் அதிக சந்தை வாய்ப்புகள் உள்ளன. மாம்பழ சாகுபடி பரப்பில் பார்த்தோன்னா தமிழ்நாடு 6th இடத்தையும் உற்பத்தியில் 5th இடத்தையும் வகிக்கின்றது. சேலம், தருமபுரி மாவட்டங்களில் சுமார் 50 மாம்பழ ரகங்கள் பயிரிடப்படுகின்றன. மேலும் இது ஒரு முக்கியமான மாம்பழ சந்தையாகவும் திகழ்கிறது. திராட்சை சாகுபடியில் கோவை மற்றும் மதுரை மாவட்டங்கள், கம்பம், பள்ளத்தாக்கு மற்றும் தென்காசி ஆகிய இடங்களில் அதிகமாக பயிரிடப்படுகிறது. திராட்சை ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. எனவே மாநிலத்தில் ஏற்றுமதிக்கு உகந்த ரகங்களை பயிரிட ஊக்கப்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் மத்திய கிழக்கு நாடுகளின் சந்தை விலையில் நாம் போட்டி போட முடியும். இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் குறிப்பாக சொல்ல போனோம்னா, திராட்சை அறுவடை காலமானது பிற ஏற்றுமதி நாடுகளான சிலி, இத்தாலி மற்றும் கிரேக்க நாடுகளின் அறுவடை காலத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டு இருக்கிறது. இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராட்சை வந்து ஏற்றுமதிக்கு மிக ஒரு அருமையான வாய்ப்பா அமைகிறது. தமிழ்நாட்டில் இந்த சீமை வெள்ளரி, ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா கெர்கின் சொல்லுவாங்க, சீமை வெள்ளரி சாகுபடியானது தருமபுரி, திண்டுக்கல், மதுரை, தூத்துக்குடி மற்றும் கோவை மாவட்டங்களில் பயிர் செய்யப்பட்டு வருகிறது. இந்த பயிர் பாசன வசதியுள்ள இடங்களில் பயிரிடப்பட்டாலும் இப்பயிருக்கு அதிக கூலி ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். தற்போது பல்வேறு நிறுவனங்கள் விவசாயிகளிடம் ஒப்பந்த முறையில் கொள்முதல் மற்றும் ஏற்றுமதியில் ஈடுபட்டுள்ளன. சீமை வெள்ளரியின் முக்கியமான தரக்குறியீடானது அந்த காயோட சுற்றளவாகும். எந்த அளவுக்கு சுற்றளவு இருக்கோ அந்த அளவுக்கு அதோட நல்ல விலை கிடைக்கும். தமிழ்நாட்டில் ஒப்பந்த பண்ணை மூலம் சீமை வெள்ளரி சாகுபடி செய்து ஏற்றுமதி செய்ய அதிக வாய்ப்புகள் உள்ளது. சர்வதேச சந்தையில் அதிக குர்குமின் கொண்ட மஞ்சள் வரவேற்கப்படுகின்றது. தற்போது இயற்கை சாயங்களுக்கு வளர்ந்த நாடுகளில் மஞ்சளுக்கான தேவை அதிகரித்து வருகிறது. இயற்கை சாயத்தை மஞ்சளிலிருந்து பிரித்தெடுத்து ஏற்றுமதி செய்ய அதிக வாய்ப்புகள் உள்ளன. தமிழ்நாட்டில் திருச்சி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் மிளகாய் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு மிளகாய் ஏற்றுமதி செய்ய மிக அதிகமான வாய்ப்புகள் உள்ளன. மூலிகை பயிர்கள் ஏற்றுமதிக்கு இந்தியா முக்கிய இடம் வகிக்கிறது. அவுரி, நித்திய கல்யாணி ஆகிய மூலிகை பயிர்கள் வர்த்தக ரீதியாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், மதுரை ஆகிய மாவட்டங்களில் பயிர் செய்யப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் நித்திய கல்யாணி மூலிகையை பெருமளவில் இறக்குமதி செய்கின்றன. இங்கிலாந்து, அமெரிக்கா, இத்தாலி மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளும் நித்திய கல்யாணி மூலிகையை இறக்குமதி செய்கின்றன. தற்போது புகையிலை ஏற்றுமதிக்கு சிறந்த வாய்ப்பு அமைந்துள்ளது. ஏனெனில் புகையிலை உற்பத்தியாகும் நாடுகளான ஜிம்பாப்வே, அமெரிக்கா மற்றும் கனடா நாடுகளில் அதனுடைய உற்பத்தி வீழ்ச்சியடைந்துள்ளது. சீனாவின் புகையிலை ஏற்றுமதி விலை அதிகரித்து காணப்படுகிறது. பிரேசில் புகையிலை ஏற்றுமதியாளர்களுக்கும் அந்நிய செலாவணி ஏற்ற இறக்கத்தினாலும் அதன் வரிச்சலுகை திரும்பப்பட்டதனாலும் லாபம் குறைந்துள்ளது. எனவே புகையிலோட ஏற்றுமதிக்கு மிக அருமையான ஒரு வாய்ப்பு தற்போது அமைந்துள்ளது. மலர் ஏற்றுமதியிலும் நல்ல லாபம் காணவும் ஏற்றுமதியாளர்களை ஊக்கப்படுத்தவும் தமிழ்நாடு அரசு புது கொள்கையினை வடிவமைத்துள்ளது. இதன்படி மலர் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு மின்சார இணைப்பு உடனடியாக வழங்குவதற்கும் மற்றும் பிற கட்டிடங்கள் கட்டுவதற்கான மானியமாகவும் 20% தமிழ்நாடு அரசு நிர்ணயித்துள்ளது. பசுமை குடில், பாசனம் மற்றும் உரமிடும் கருவிகள், குளிரூட்டும் அறைகள், குளிரூட்டப்பட்ட வண்டிகள், வாகன வசதிகள் செய்வதற்கும் நிலையான சொத்தின் கீழ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 20% அளவுக்கு மானியம் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. கிராம தயாரிப்புகளுக்கு ஒரு குறிப்பிட்ட முத்திரை, அதாவது பிராண்ட் நேம் அப்படின்னு சொல்லக்கூடிய முத்திரை உருவாக்க வேண்டும். பாக்கு மட்டையால் செய்யப்பட்ட தட்டு, குவளை, ஆலமரத்தோட இலையில மற்றும் தென்னையில செய்யப்பட்ட பொருட்களுக்கு வெளிநாடுகளில் நல்ல விலை கிடைக்கிறது. தகுந்த விற்பனை உத்தி, தனி முத்திரை என்று நாம் செயல்பட்டால் பல மடங்கு லாபம் ஈட்ட முடியும். ஏற்றுமதி வணிகத்தில் கைவினைப் பொருட்கள் இன்றியமையாத பங்கு வகிக்கின்றது. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் உற்பத்தி பொருட்களில் கைவினைப் பொருட்கள் எப்பொழுதும் சீரான ஏற்றுமதி திறன் கொண்டதாகவே இருக்கின்றன. ஏற்றுமதி இடர்பாடுகள், வளர்ந்த நாடுகளால் விதிக்கப்படும் அதிகப்படியான கட்டுப்பாடுகள் மற்றும் தர நிர்ணயம், அதிகமான விமான கட்டணம் மற்றும் தேவைப்படும் அளவு விமானங்களின் இடமின்மை, உள்நாட்டிலும் துறைமுகங்களில் போதுமான விஞ்ஞான முறையிலான சேமிப்பு வசதிகள் இல்லாதது மற்றும் போக்குவரத்திற்கான அதிக செலவு போன்றவை வந்து இந்த ஏற்றுமதி செய்யக்கூடியதற்கான சில தடை காரணிகளாக வகைப்படுத்தப்படுகிறது. இது போன்ற ஏற்றுமதி வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு விவசாயிகள் அதற்கு எந்த நாட்டில் எந்த பொருளுக்கான தேவை அதிகமாக இருக்கோ அந்த பொருள்களை உற்பத்தி செய்து நல்ல விலை பெற்று பயன்பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை முனைவர் சந்திரகுமார் அவர்கள் அங்கக வேளாண் விளைபொருட்களை எவ்வாறு ஏற்றுமதி செய்வது பற்றிய தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டார் அல்லவா? இத்தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.